ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 95வது திருப்பாடல். ஏது கவலை? யான் எனது என்ற இரண்டையும் அகப்பற்று புறப்பற்று என்று சொல்வார்கள். இவைகளே அகங்கார மமகாரங்கள். என்னுடையது என்று ஒன்றின் மேல் பற்று வைத்தால் அது சம்பந்தமான சுகதுக்கங்கள் நம்மையும் சாரும். அபிமானம் வைத்து பற்றிக் கொள்கிறோமோ அந்தந்த பொருளினால் நமக்கு அதிக பொறுப்பும் அது காரணமாக அதிக தொல்லைகளும் உண்டாகின்றன என்று தெரிய வரும். எதையும் பற்றாமல் இருந்தால் அத்தகைய தொல்லைகள் இல்லை. அத்தகைய பற்றுகளை விட்டொழித்து ஸ்ரீமாதாவாகிய அம்பிகையிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு அவருடைய கருணை துணியில் ஏறி அமர்ந்து விட்டால் நாம் பிறவிக் கடலையே கடந்து விடலாம். நல்லது வரட்டும் தீயது வரட்டும், எனக்கு ஒன்றும் தெரியாது. நல்லது வந்தால் அதை அறிந்து இன்புறுவதும், தீயது வந்தால் அதை அறிந்து துயரமுறுவதும் எனக்கு இப்போது இல்லை. அவை வருவதே எனக்கு தெரியாதே. கீழே தரையில் நடந்தால்தானே கல் இருக்கிறது பூ இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். அன்னையின் இடுப்பில் இருக்கின்ற குழந்தைக்கு என்ன தெரியும் என்று சொல்வது போல் அபிராமி பற்றி இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்கிறார். ஏனென்றால் எனக்குத்தான் ஒரு பொறுப்பும் இல்லையே, எல்லாவற்றையும் உனக்கே பாரம் என்று சமர்ப்பணம் செய்துவிட்டேனே. என் மூட்டையெல்லாம் உன்னிடம் கொடுத்துவிட்ட பிறகு அது கணக்கிறதே என்று அழ வேண்டிய அவசியம் ஏது? அதனால் பாடலின் அடுத்து உனக்கே பரம் என்று அமைக்கிறார். இவ்வாறாக அபிராயப்பட்டர் வாயார் சொல்லி சும்மா இருந்து விட்டாரா? எல்லாவற்றையும் அன்னைக்கு அர்ப்பணம் செய்துவிட்டார், சர்வ பரித்தியாகம் செய்துவிட்டார். இன்றைக்கும் அன்னையின் பெருமையை அறிந்து கொண்டு அவளுக்கு பக்தராகி அவளுடைய கருணைக்கு பாத்திரரானாரோ அன்றே அவர் எல்லாவற்றையும் அன்னையிடம் சமர்ப்பித்து விட்டார். ஓர் அணுவை கூட மிச்சம் வைக்காமல் எல்லாவற்றையும் அளித்து விட்டார். அதனால் இதுவரையில் தம்முடையவை என்று உரிமையாக பற்றி கொண்டிருந்தவற்றால் உண்டான நன்மை தீமைகள் அவருக்கு இல்லாமல் போயின. அதனால் இந்த பாடலின் அடுத்த வரியை எனக்கு உள்ள எல்லாம் அன்றோ உனது என்று அளித்து விட்டேன் என்று அமைக்கிறார். இப்படிப்பட்ட அபிராமி அன்னை எப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் உடையவள் என்பதையும் விரிவாக விளக்குகிறார். அம்பிகை அனந்த கல்யாண குணங்களை உடையவள். அந்த குணங்களையெல்லாம் சேர்ந்த மலை போல இருக்கிறாள். அவள் என்றும் அழியாதவள். அந்த குணக்குன்றின் மேல் ஏறி இருக்கிறார் அபிராமிப்பட்டர். கீழே என்ன நடந்தால் அவருக்கு என்ன? ஒருவன் ஒரு குன்றின் மேல் நிற்கிறான், அடிவாரத்தில் யானைகள் போரிடுகின்றன. அவன் கீழே இருந்தால் ஆபத்து வரும். குன்றின் மேல் அல்லவா நிற்கிறான், யானை போரிடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். அழியாத குணக்குன்றின் சார்பு பெற்ற குழந்தையாகிய அபிராமி பெற்றர் மிக உயரத்தில் இருக்கிறார். அவரை இந்த பிரபஞ்ச சுகதுக்கங்கள் பாதிப்பதில்லை. அதனால் அவர் அம்பிகையை அழியாத குணக்குன்றே என்று விடுக்கிறார். குணநிதி என்று லலிதா சகசிரநாமம் அம்பிகையை சொல்லும். அம்பிகை கருணை நிறைந்தவள். அவருடைய கருணைக்கு எல்லையே இல்லை. எல்லை இல்லாததற்கு கடலை உவமையாக சொல்வது வழக்கம். அவள் கருணை கடலாக விளங்குகிறாள். அந்த கடலில் மிதக்கிறவர் அபிராமிப்பட்டர். நிலத்தில் மேடுபள்ளம் இருப்பது போல கடலில் இல்லை. அம்பிகையின் கருணை கடலில் துன்பமே இல்லை என்கிறார். அதனால் அம்பிகையை அருட்கடலே என்று அம்பிகையை அழைக்கிறார். கருணாரச சாகரா என்று அம்பிகையை லலிதா சகஸ்ரநாமம் கூறும். அபியாஜ கருணாமூர்த்தி தயாமூர்த்தி சாந்திர கருணா என்றெல்லாம் போற்றுகிறது. அபிராமி அம்பிகையின் குழந்தை இந்த பக்தரான அபிராமிப்பட்டர். அந்த அபிராமியே ஒருவருக்கு குழந்தையாக அவதாரம் செய்திருக்கிறாள். எங்கள் தாயே குழந்தையாக இருந்திருக்கிறாள். குழந்தையாக இருந்து தாய் தந்தையரின் வாத்சல்யத்தை அனுபவித்துள்ளவள் என்ற கருத்தோடு இமவான் பெற்ற கோமளமே என்று அடுத்தபடியாக சொல்கிறார். இமாச்சல அரசன் பெற்ற பார்வதி தேவி அவள். மிக்க மென்மையான வடிவமும் மென்மையான திருவுள்ளமும் கொண்டவள். கோமலாகாரா கோமலாங்கி என்று அவளுக்கு திருநாமங்கள் உண்டு. இவ்வாறு அம்பிகையின் பெருமைகளை எடுத்து கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அபிராமிப்பட்டர். இங்கனம் அம்பிகையை நம்பி ஆத்ம சமர்ப்பணம் பண்ணியவர்களுக்கு சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை உண்டாகும் என்பதை கருவாக வைத்து அபிராமிப்பட்டர் அருளி செய்த இந்த பாடலானது தமிழ் இலக்கண அந்தாதி நடையில் செய்யுளாக இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை அவர் கூறிய இலக்கண நடையிலே நாமும் சுலோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.